மீண்டுமாக அவருடைய மன்னாவை நாம் ருசி பார்க்கும்படியாகவும் நமக்கான ஆலோசனைகளையும் தேவனுடைய எச்சரிப்புகளையும் அந்த ஆவிய பரலோக மன்னா மூலமாக நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கான காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இன்றைய முதல் பகுதியை நடத்தி கொடுக்கும்படியாக, அதாவது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக சகோதரர் சம்பத்குமார் கேஜிஎஃப் அவர்களை அழைக்கிறோம்.
நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லமையுள்ள திருநாமத்திற்கும், நம்முடைய அருமை ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திற்கும் சதா காலங்களிலும் சகல துதி கன மகிமை என்றென்றும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கும் திண்டுக்கல் சபை அங்கங்கள் ஒவ்வொருவருடைய அன்பையும் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு கூட இந்த ஒரு விசேஷமான நாளிலே சர்வ வல்லமல்ல தேவனோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில் ஈடுபட்டிருக்கிறதான அந்த அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, சுயதினத்தில் நாம் பார்க்க இருக்கிறதான பாடம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்குது. ஏன்னா என்னுடைய தலைப்பை வைத்தே நீங்க கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சோ பரிசுத்தவான்களின் பொறுமை. சோ யார் அந்த பரிசுத்தவான்கள்? யார் அந்த பரிசுத்தவான்கள்? சோ இங்க கூடியிருக்கிற நாம் அனைவருமே தேவனுடைய பரிசுத்தவான்களா இருக்கிறோம். சோ இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடமா இருக்கு. சோ இன்னும் விசேஷமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம வேற தலைப்பு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அது கொடிய காலம் அல்லது ஆபத்து காலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த ஒரு காலத்துல ஒரு பரிசுத்தவான் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பாடத்தினுடைய ரொம்ப விசேஷமான ஒரு காரியமா இருக்கு, சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம ஆதார வசனமாக நம்ம கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தல் 13:5-7 வரை.
பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
ஆமா, சோ இந்த வசனம் பார்க்கும்போது நம்ம என்ன ஸ்டடி பண்ண போறோம்னா, நம்ம வெளிப்படுத்தல் நம்ம ஆராய்ச்சி பண்ண போறதில்ல, அல்லது வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. சுமாரா இதுல என்ன விஷயம் பேசியிருக்கு? இப்ப நம்ம படிச்ச இந்த ஒரு வசன பகுதி எதை குறிச்சு பேசிட்டு இருக்குன்னு பாக்கும்போது பாருங்க, 42 மாதம் அளவும் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும்படியாக அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும் போது, இது 1260 வருடங்களை கொண்ட போப் மார்க்கத்துக்கு யார் மேல ஒரு ஆளுகை பண்ணாங்க? உண்மையான சபையின் மேல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆதிக்கம் பண்ணாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும், சரிங்களா? சோ இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்க, அந்த காலகட்ட பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நீங்க வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 14:12.
தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான்.
ஆமா, சோ அந்த ஒரு காலகட்டங்கள்ல சபையை துன்பப்படுத்துவதற்காக போப் மார்க்கம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப விசேஷமா குடும்பத்துக்குள்ள அவங்க வழி நடத்தினாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த போப் மார்க்கம். அந்த ஒரு காலகட்டங்கள்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப பொறுமை காமிச்சிருக்கிறாங்க. எதன் பேர்ல? சத்தியத்தின் பேர்ல. அவங்க சத்தியத்துல விசுவாசமா இருந்து உறுதியா இருந்து ரொம்ப அருமையான அங்க ஒரு பொறுமை காமிச்சிருக்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 13:10.
சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும்.
ஆமா, சோ பாருங்க, இந்த ரெண்டு வசனங்கள்லயுமே வெளிப்படுத்தல் 14:12 மற்றும் வெளிப்படுத்தல் 13:10 பரிசுத்தவான்களின் பொறுமை இதிலே விளங்கும். சோ நம்ம என்ன பண்ண போறது இல்ல அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல, இந்த வசனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானம் வைக்க போறோம். அந்த வார்த்தை தான் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறோம், என்னன்னா பரிசுத்தவான்களின் பொறுமை அப்படின்னு சொல்லி. சோ பரிசுத்தவான்களின் பொறுமைன்னு சொல்லும் போது இதை கூட நம்ம தமிழ்ல எடுத்து பார்க்க போறது இல்ல. சோ இந்த பரிசுத்தவான்களின் பொறுமையின் போது இதுல பொறுமை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமா வருது. சோ இந்த பொறுமைக்கான கிரேக்க வார்த்தை இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஏன் இதை நம்ம தமிழ்லயே நம்ம பார்த்தலாமே புதர், பொறுமைனா என்ன, இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா மாறா இந்த பொறுமைக்கான கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய சில சத்தியங்கள், நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஏன் முதல் கிரேக்க வார்த்தை தான் நம்ம பார்க்கணுமா, இது அவசியமா அப்படின்னு கேள்வி வச்சுட்டா, நாம் அனைவருமே கிரேக்க வார்த்தையை ஆராய்ந்ததன் மூலமா தான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? ஆத்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். எதை அடிப்படையா வச்சு நம்ம பார்த்தோம், நம்ம எதை அடிப்படையா வச்சு பார்த்தோம், கிரேக்க வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணித்தான் ஆத்மா, நம்ம தான் ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். அது மாத்திரமல்ல, நரகம் எதை அடிப்படையா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம், கிரேக்க வார்த்தை, முக்கியமா மூன்று வார்த்தைகள். சோ அந்த வார்த்தைகளை அடிப்படையா வச்சுதான் நம்ம சப்ஜெக்டே என்ன பண்ணோம், நரகம் இல்லை, அதாவது பைபிள்ல இருக்கிற நரகம் உண்டு, ஆனா மனுஷர் சொல்லிக்கிற பிரகாரமான என்ன என்ன இல்ல, நரகம் இல்லைன்ற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் நம்ம கண்டுபிடிச்சோம். விசேஷமான சத்தியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிரேக்க வார்த்தைகள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம். சோ அடிப்படை சத்தியங்கள்ல பாருங்க, கிரேக்க வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிச்சது மூலமாக நம்ம ஒரு விசேஷமான ஒரு ஜனங்களா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். சோ அதே போல இந்த பொறுமைக்கான கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 4 கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்தி அதை எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 கிரேக்க வார்த்தைகளுக்குமே அங்க பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் மாத்திரமே அங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சோ அந்த 4 கிரேக்க வார்த்தைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் வார்த்தை மக்ரோத்மியா அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இரண்டாவது வார்த்தை ஹுபோமானே அப்படின்ற இரண்டாவது வார்த்தை அங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. மூணாவது வார்த்தை பாத்தீங்கன்னா எபிகேஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. நாலாவது வார்த்தை அனக்சிக்ஸ் அகோஸ் அப்படின்ற ஒரு நாலாவது வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 4 வகையான இந்த கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த பொறுமைன்ற விஷயம் புதிய ஏற்பாட்டில் அங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சகோதரர். சோ இப்ப நம்ம பார்க்கலாம் இது என்னது, மக்ரோ தூமியா அப்படின்னா என்ன, ஹுப்போமானே அப்படின்னா என்ன, வார்த்தைகள் வித்தியாசமா இருக்குது. சோ இந்த வார்த்தைகளா நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனா இதைத்தான் நம்ம ஆராய்ச்சிக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள போறோம். பாருங்க மக்ரோ தூமியா இதை குறிச்சு ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் இல்ல 3:1-5 இதுல விளக்கம் தர்றாங்க. இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா பைபிள்ல பொறுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட உண்மையான அர்த்தம் பார்க்கும்போது நீடிய சகிப்புடன் அல்லது அமைதியா இல்லைன்னா பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி நீடிய சகிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இது என்ன சொல்லணும்னா இங்கிலீஷ்ல படிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. இதற்கான தமிழ் இன்னொரு வசனம் படிங்க, நீங்க கலாத்தியர் 5:22 வசனம் நீங்க வாசிங்க.
ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை.
ஆமா, இந்த நீடிய பொறுமை, இந்த நீடிய பொறுமை என்ற ஒரு இடத்துல என்னன்னா அங்க கிரீக் வேர்டு மக்ரோத்மியா இதுதான் வருது சரிங்களா. சோ இத இங்கிலீஷ்ல இந்த வசனம் வாசிக்கும் போது லாங் சஃபரிங், நீடிய பொறுமைக்கு என்ன வருதுன்னா லாங் சஃபரிங் வருது. சோ லாங் சொல்லும் போது என்னங்க, நீடிய சஃபரிங்னா பாடுபடுதல் வருது. ஆனா பட் இங்க சஃபரிங் வர்றதில்ல, பியரிங் வருது. பியரிங்னா பொறுத்து கொள்ளுதல், நீடிய பொறுத்து கொள்ளுதல். சோ இது மாதிரி என்னன்னா அங்க அருமையாக அங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னு விஷயம். விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்மை கோபப்படுத்தக்கூடிய ஒரு சூழலோ அல்லது நமக்கு துன்பங்களோ கஷ்டங்களோ இப்படி வரக்கூடிய சூழ்நிலைகளில் நாம எப்படி இருக்கணும்னா நீடிய பொறுமையுடன், அதாவது நீடிய பொறுப்பு, அதாவது எப்படின்னா பொறுத்து கொண்டு அல்லது அந்த விஷயங்களை நம்ம சகித்து கொண்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் அங்க பேசப்பட்டிருக்கு. என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு சகோதர சகோதரிகளோட நம்ம கூடியிருக்கிறோம், அநேக அனுபவங்கள் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ நம்மளை திடீர்னு கோபப்படுத்தும் போது நமக்கு என்ன வரும், உடனே நமக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு இமோஷனல் வரும், உடனே என்ன பண்ணணும் நமக்குள்ள ஒரு கோபம் வரும். ஆனா அப்படி அந்த கோபத்துக்கு மாறாக நம்ம என்ன பண்ணோம்னா, பதில் செய்யாமல் ஒரு சகோதரன் நம்மளை கோபப்படுத்தும் போதோ அல்லது மற்றவங்க அந்த ஒரு கோபம் வரக்கூடியதான ஒரு சூழ்நிலைகளை அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் போதோ நாம எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா கோபங்கள் வரும் அல்லது நம்ம இருதயம் எமோஷனல் ஆகும். ஆனா அந்த சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, நாம பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே சைலண்டா இருக்கும். சோ இதுதான் அந்த விஷயம். இந்த மக்கரோ தும்மியான்றது விஷயம் என்னன்னா, பல்ல கடிச்சுக்கிட்டு சைலண்டா இருக்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பா கோபம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சகோதரன் இருக்கிறார், காரண காரியமே இல்ல, பக்கத்தில் இருக்கிற சகோதரன் சப்பு நடிச்சிடுறாரு, அவருக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், என்ன ஆகும்? உடனே அவர் என்ன ஆகும்னா, அவருக்கு ஒரு கோபம் வரும், ஒரு எமோஷனல் ஆகும். இது மாதிரி விஷயம் கண்டிப்பா நடக்கும், சரிங்களா? ஆனா அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும்னா, அந்த சகோதரன் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கும். இதுதான் அந்த மக்கரோ தூமியா அப்படின்ற விஷயத்தினுடைய அர்த்தம். இன்னும் இதே ஒரு கிரேக்க பதத்துக்கு இணையான ஒரு கிரேக்க பதம், அதுக்கு என்ன, அது என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, கூலா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணுமா? கூலா வச்சுக்கணுமா? வச்சுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சகோதரன் நம்மளை அல்லது ஒரு தீதான வார்த்தைகள் பேசும்போதோ அல்லது ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள நம்மளை வழி நடத்தும் போது நாம கூலா வச்சுக்க முடியுமா நம்ம லைஃப? ஆனா இதனுடைய அர்த்தம் எப்படி தெரியுதுன்னா, இப்படித்தான் இருக்கணும். இந்த மக்கரோ தும்மியானுடைய வார்த்தை எப்படின்னா, நம்முடைய லைஃப் நாம அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அந்த ஒரு சூழல்கள்ல நாம ரொம்ப கூலா வச்சுக்கணும். பதில் செய்யாமல் அல்லது உடனே நாமளும் கோபப்படாமல் நாம கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். இதுதான் அந்த முதல் கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தமாக அங்க இருக்குது. இரண்டாவது கிரேக்க வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, குப்போமானே. இது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல 52:81 இதுல விளக்கம் தர்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப விசேஷமா கூட இருக்குது இந்த ஒரு கிரேக்க வார்த்தை. சோ இன்னைக்கு நம்ம பாடத்துல நம்ம மையமா வச்சு பார்க்க போற கிரேக்க வார்த்தை கூட இதாத்தா இருக்கு. அதை முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி சொல்றோம். ஏன்னா இதனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தமிழ்ல பொறுமையா போட்டிருக்காங்க. ஆனா இந்த குப்போமானே அப்படின்னு இந்த ஒரு கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வித்தியாசம். அதாவது என்னன்னா, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நம்பிக்கையுடன் சகிக்கிறது. புரியுதுங்களா? மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நம்பிக்கையோட சகிக்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கொடுக்கறாங்க. இதுதான் இந்த குப்போமானே அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இதுதான் சோ இது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே ஒரு சூழ்நிலை, இதே ஒரு கோபப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது நம்ம சகோதர சகோதரிக்குள்ள வரக்கூடிய உள்ள மனஸ்தாபங்கள் அல்லது ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம எப்படி இருக்கணும்னா, அல்லது ஒரு சகோதரனே நம்மளை அடிச்சிட்டா கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த இடத்துல ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். சந்தோஷமா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னா எப்படி வெளிப்படுத்துவோம்? சிரிப்போம். ஒரு பிரதர் சப்புன்னு அடிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? ஹீன் சிரிச்சோம்னா எப்படி இருக்கும், என்ன சொல்லுவாங்க? அவருக்கு இன்னும் கோபம் வரும். என்ன நான் அடிச்சிருக்கேன் உடனே, நீ என்ன நீ சிரிக்கிறேன்னு என்ன வரும் அவருக்கு? கோபம் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க என்னன்னா, இங்க சிரிக்கிற விஷயம் பத்தி பேசவில்ல. சோ வெளிப்படையா சிரிக்கிற விஷயம் பேசவில்ல, அங்க இருதயத்துக்குள்ள நம்ம வைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயம் அங்க பேசப்பட்டிருக்கு. சோ மகிழ்ச்சியாக சந்தோஷமா நம்பிக்கையா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சூழல்களை நம்ம சகிக்கணும், அந்த பிரச்சனைகளை நம்ம சகிக்கணும். புரியுதுங்களா? அதுதான் என்னன்னா இங்க ரொம்ப முக்கியமா பேசியிருக்கு. நம்ம ஆதாரமா பார்த்த வசனம் கூட வெளிப்படுத்தல் அங்க 13:10 மற்றும் 14:12 என்னன்னா, இந்த குப்போமானே அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அந்த வசனங்களே இருக்கு. சோ அந்த வசனங்களுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை இப்ப நீங்க உணர்ந்து கொள்வீங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். சோ இந்த ஒரு காரியத்தை நாம எங்கன்னா, நம்ம இருதயத்திலும் நாம வைத்திருக்கணும். சோ இந்த மகிழ்ச்சி, இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம், இது என்ன, இது விஷயம், இதை எப்படி நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சகிக்கிறது, எப்படி இந்த ஒரு கோபமான சூழ்நிலைய அல்லது ஒரு சகோதரன் நமக்கு விரோதமா எழும்பும் போதோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதோ அல்லது நம்முடைய வாழ்க்கைகள கஷ்டங்களோ துன்பங்களோ வரும்போதோ எப்படி இந்த குப்போமானவை நாம பயன்படுத்துவது, அல்லது இந்த குப்போமானவை நம்ம பயன்படுத்தணும்னா இந்த மூன்று விஷயங்கள் இருக்கணும். நம்பிக்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி. அது என்னது நம்பிக்கை, என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி, என்னது இது அப்படின் போது, சோ நம்ம தேவனோட உடன்படிக்கை பண்ணிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, சோ ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையை நம்ம நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக அங்க வந்தே ஆகணும். என்ன அப்படின்னா, பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துருக்கும் போது நம்ம எப்படி நம்ம சொல்றோம், நம்ம பாடிஸ் ஆஃப் கிரைஸ்ட். இது சாதாரணமான வாய்ப்பா? இது யார் ஏற்படுத்தி கொடுத்தது? நீங்களா அல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனா இல்ல. நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய தேவன் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஏற்பாடை என்ன பண்ணார்னா நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார். சோ கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் ஒரு உடன் அங்கமாக கூடிய ஒரு மேலான ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா இது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா இதை நாம இது பண்ணணும். இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை. இதை நம்பித்தானே உட்கார்ந்து இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் சரீரத்துல நாம ஒரு அங்கம் ஆக போறோம்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கனாலதான் நம்ம எல்லாம் வர்றோம், ஓடுறோம், பிரயாசம் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி சகிச்சுக்கிட்டு என்ன பண்றோம், நம்ம தொடர்ந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? சோ இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா, சோ இப்பேற்பட்ட ஒரு கிருபியை வாங்கியிருக்கிற நம்ம தேவன் நம்மளை வச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் என்ன பண்ண போறாராம், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக போறோம். எப்படி பாருங்க, பாவமான ஜனங்கள், பாவத்துக்குரிய ஜனங்கள், நம்மளை வச்சு தேவன் என்ன பண்ண போறாரு, ஒட்டுமொத்த உலகத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள அங்க வழிநடத்த போறார். சோ ஒட்டுமொத்த உலகத்தை அங்க என்ன பண்ண போறாருன்னா அங்க ஆசீர்வதிக்க போறார். இந்த ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கா இல்லையா? இதை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? கண்டிப்பா அங்க சந்தோஷம் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல தேவன் யாருக்குமே தராத கணம், மகிமை அங்க யாருக்கு தர்றார்? யாருக்கு தர்றார்? சபை ஜனங்களாகிய நமக்கு தர்றார். கிறிஸ்து இயேசுவோடு கூட உடன் அங்கங்களா மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுக்கு என்ன கணம் மகிமை தேவன் கொடுக்கிறாரு. சோ அது போல என்னன்னா அவருடைய உடன் அங்கங்கள் எல்லாத்துக்குமே அங்க அழியாமை தர்றாரு, கணம் தர்றாரு, மகிமை தர்றாரு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். சோ இந்த மூன்று விதமான விஷயங்களை நாம நம்மளுடைய மனதில நம்ம வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு சகோதரன் நம்மளை அடிச்சிட்டாலோ அல்லது நம்ம மூஞ்சிக்கு மூஞ்சி ஏதாவது தப்பா பேசிட்டாலோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே இருதயத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு மைண்ட்ல வரும்போது அல்ல நம்ம இதை நம்ம சிந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமா என்ன பண்ணுவோம்னா சகிச்சுக்குவோம். அதுதான் அந்த இருதயத்தில் சிரிச்சுக்கிறது. மூஞ்சி எப்படித்தான் இருக்கும் அடி வாங்கும் போது, அல்ல திட்டு வாங்கும் போது மூஞ்சி எப்படித்தான் இருக்கும்? இந்த மூஞ்சி அப்படியே உருந்தா இருக்கும் அல்லது கஷ்டமா தான் இருக்கும், அதை எப்படின்னாலும் வெளிப்படுத்தும். ஆனா இருதயத்தில் எப்படி இருக்கும்னா அதை சந்தோஷமா அதை சகிச்சு அந்த ஒரு சம்பவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க கடந்து போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ இதுதான் இந்த கூப்போமானே அப்படின்ற அந்த விஷயத்தினுடைய இரண்டாவதான அது அர்த்தமாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். பாருங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப விசேஷமா தான் இருக்குது. இந்த ஒரு சப்ஜெக்ட் என்னுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறதான பொறுப்பை உங்க கையில தான் நம்ம கொடுக்கறோம். சோ நம்ம பேசிட்டே நம்ம போய் முடிக்கிறோம் சப்ஜெக்ட. ஆனா இந்த சப்ஜெக்டினுடைய சீரியஸ்னஸ் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆழமா நம்ம எதுவும் பேச போறதில்ல, மேலோட்டமாக மட்டுமே நம்ம பேச போறோம். சரிங்களா? ஏன் நம்ம இந்த கிரேக்க வார்த்தைகளை எடுத்து நம்ம பயன்படுத்துறோம்னா நம்முடைய வாழ்க்கையில இது இருக்குதா? சரி, ஃபர்ஸ்ட் சம்பவம் பாக்கலாம். மக்ரோத்துமையா நம்ம வாழ்க்கையில இருக்குதா? அதாவது பல்ல கடிச்சுக்கிற விஷயம் இது நம்ம காமிக்கிறோமா? அல்லது எந்த ஒரு சூழ்நிலையாவது நம்ம எமோஷனல் ஆகும் போது, நம்ம டென்ஷன் ஆகும் போது, ஒருத்தவங்க நம்மளை டென்ஷன் படுத்தும் போது நம்ம அப்படியே சகிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இது நம்ம கிட்ட இருக்குதா? சரி, என்கிட்ட இல்ல. சரி, பக்கத்துல இருக்க சகோதரியாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ப பக்கத்துல இருக்க சகோதரன் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? வேணாம், அது வேணாம். சோ மாற நம்ம யாருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா நமக்கும் தேவனுக்கும் இந்த ஒரு குணம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். தேவன்கிட்ட இருக்குதா இந்த மக்ரோத்துமையா? தேவன்கிட்ட இந்த மக்ரோத்துமையா இருக்குதா? அளவு இல்லாமல் இருக்குது. அளவு இல்லாமல்னா அளவு இல்லாமல் தேவன் இந்த மக்ரோத்துமையா அப்படின்ற குணம் இருக்குது. நம்ம கிட்ட எப்படி இருக்கு தெரியுமா? ஜீரோ. ஜீரோனா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப தேவன் அளவு இல்லாமல் மக்ரோத்துமையா இருக்குன்னா தேவன் எங்கேயாவது மக்ரோத்துமையா காமிச்சாரா? கஷ்டப்பட்டு அப்படி இருந்துட்டாரா? இருக்குதா? கண்டிப்பா. வசனம் நீங்க வாசிங்க, 1 பேதுரு 3:20.
அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்து பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தீங்களா?
தேவன் நீடிய பொறுமையோட இங்க மக்ராத்துமையா வருது. இங்க மக்ராத்துமையா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கிறாங்க? யார் வந்தாங்க பூமிக்கு? முதல் உலகத்தை சீர்படுத்துறோம், சரிப்படுத்துறோம்னு அங்க வானத்துல இருந்து தூதர்கள் வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பண்ண அட்டகாசத்தெல்லாம் தேவன் பார்த்தாரா பாக்கலையா? அப்படி பார்க்கும்போது தேவன் என்ன காமிச்சார்? சகிச்சுக்கிட்டாரு, அமைதியா இருந்தார். என்ன சொல்லிட்டு வந்தாங்க தேவன்ட்ட? நாங்க சரி செய்யறோம் தேவனே. வந்தாங்களா இல்லையா? வந்துட்டு அவங்களும் சேர்ந்து பெரிய அட்டகாசம் பண்ணாங்க. ஆனா தேவன் சகிச்சுக்கிட்டாரு, பொறுமையா இருந்துட்டார், ஒன்னும் பண்ணல. சோ பாருங்க, இந்த ஒரு விஷயம் அங்க தேவன்ட்ட பாக்குறோம். இது தூதர்கள்ட்ட மாத்திரம் காமிக்கல, இன்றைய தினத்துல தேவன் நம்ம பேர்ல கூட காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். மக்ரா தூமியா இன்னைக்கு நம்ம எல்லாம் விசேஷமான ஜனங்களா கூடி வந்து உட்காந்துட்டோம். உண்மைதான், நல்ல விஷயம்தான். ஆனா இன்னைக்கு இந்த மக்ராத்து உண்மையாக தேவன் நம்ம பேர்ல காமிக்கிறார். வசனம் நீங்க வாசிங்க, 2 பேதுரு 3:15
மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள்.
பாத்தீங்களா, இங்க கூட அதுதான் வருது. சபை ஜனங்களை பார்த்து இது பண்ணும்போது தேவன் உங்ககிட்ட நீடிய பொறுமையா, அதாவது மக்ராத்துமையா இப்படி உங்ககிட்ட இருக்கிறார்னா அதை நீங்க எப்படி எண்ணிக்கீங்க? உங்களுடைய ரட்சிப்புக்காக தேவன் ரொம்ப அமைதியா பொறுமையா அங்க இருக்கிறாரு. அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம அந்த உடன்படிக்கை பண்ணிட்டாலும் தேவனுக்கு பிரியமில்லாத, நம்முடைய இரட்சகருக்கு பிரியமில்லாத, அல்லது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது, சரிங்களா, சோ அந்த விஷயங்கள்லாம் தேவன் என்ன பண்றாருனா ரொம்ப கிருபையால நம்மள மன்னிச்சு அதை என்ன பண்றனா அவர் சகிச்சுக்கிறார். அப்படித்தான் நம்ம சொல்லணும். இந்த விஷயம் அர்த்தம் அப்படித்தான் வருது, சரிங்களா. சோ இன்னைக்கு சபை ஜனங்களாகி நம் அனைவரிடத்திலுமே தேவன் காமிக்கிறாரு இந்த மக்ரவத்துமையா அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாரு. இதே விஷயம் இந்த உலக ஜனங்களிடத்துல கூட தேவன் காமிக்கிறார், உலக ஜனங்களிடத்துல கூட தேவன் காமிக்கிறார், இது வரைக்கும் காமிச்சுட்டு இருக்கிறார். இந்த உலக ஜனங்கள் எவ்வளவோ விஷயங்கள் செய்யறாங்க, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக கூட பேசுறாங்க, சரிங்களா. சோ இதெல்லாம் தேவன் என்ன பண்றாருன்னா அவர் சகிச்சுக்கிட்டு அங்க இருக்கிறாரு. இதை நம்ம எப்படி வாசிக்கலாம்னா நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 34:6-7.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது போது அவன் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும்.
பாத்தீங்களா, இங்க நீடிய சாந்தம், நீடிய சாந்தம் சொல்லும் போது இங்க இந்த ஒரு கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாசிங்க,
நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர்.
ஆமா, 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காட்டுகிற தேவனா இருக்கிறார். போது அவர் உலக ஜனங்களுடைய பேரத்துக்கு கூட ரொம்ப இதாத்தா இருக்கிறார். சோ இஸ்ரேல் ஜனங்கள் பேர்ல பாக்கும்போது அவர் அதே போலத்தான் இருந்துட்டார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் மேல என்ன பண்ணிட்டாங்க, கை வச்சிட்டாங்க. சும்மா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளை மேல யாராவது கை வச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது ஒரு தகப்பன்மா இருக்கும்போது தன் தகப்பனுக்கு முன்பாக அவர் பிள்ளைகள் மேல யாராவது கை வச்சிட்டாலோ அல்லது சத்தம் போட்டாலோ சும்மா அப்படின்னு ஒரு தட்டு தட்டாலோ நமக்கு என்ன வரும்? ஒரு ரொம்ப கோபம் வரும். அவர் யார் என்னன்னு பார்க்க மாட்டோம், அவர் என்ன வல்லமை உள்ளவர்னு பார்க்க மாட்டோம். உடனே நம்ம எதிர்த்துட்டு போவோம், எல்லா வகையிலுமே நம்ம சண்டை போடுவோம், இல்லைன்னா ஏதாவது பண்ணுவோம் நம்ம. சோ இதுதான் நம்முடையது. பாருங்க, தேவன் அவருடைய குமாரன் மேல அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை ஃபுல்லா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் எல்லா வகையிலுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தேவன் என்ன காமிச்சார்னா இந்த மக்ரோத்து உண்மையா காமிச்சார். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சகோதர சகோதரிகளா கூடியிருக்கிற நம்ம பேர்ல இருக்குதா அல்லது நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்க்கும்போது அது ஜீரோ தான் இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகிட்ட கூட இந்த ஒரு கேரக்டர் நம்மளால காமிக்க முடியல. காரணம் என்ன, விஷயம் என்ன? எல்லாம் கூடி இருக்கிறோம், எல்லாம் கூடி வந்திருக்கிறோம், சரிங்களா. ஆனாலும் நம்ம எல்லாத்தையுமே அந்த ஒரு அன்பு, அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை இதெல்லாம் இருக்குதா? அல்லது நம்முடைய உடன் சகோதரர் திடீர்னு நமக்கு விரோதமா எழும்பிட்டா அதை சகிச்சுக்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குதானா? இல்ல. ஏன் இல்ல, காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, சில விஷயங்கள் அங்க சகோதரர் கொடுக்கிறார். என்னன்னா, நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய கொள்கையிலையோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது நம்முடைய உரிமைகள்ல தலையிடும் போது நமக்கு என்ன வரும், என்ன வரும்? அங்கத்தான் என்னன்னா அங்க கோபம் அங்க வரும் சொல்லி பாக்குறோம். நம்ம சில கொள்கைகள் வச்சிருப்போம் அல்லது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய உரிமைகள் இருக்கும். இதுல எல்லாம் ஒரு மத்த ஒரு ஒரு பர்சன், ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சன் வந்து தலையிடும் போது நமக்கு என்ன வரும்? அங்கத்தான் நமக்கு கோபம் வரும், அங்கத்தான் நம்ம எமோஷனல் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லாமல் சபையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சபைக்குள்ள இது போல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சபைன்னு போது அந்த சபைக்கு என்ன இருக்கும்? வேதத்தின் பிரகாரம், வால்யூம்ஸின் பிரகாரம் சில கொள்கைகள் இருக்கும். இதன் பிரகாரம் இந்த எக்லிசியா இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இது பண்ணுவோம். அதே போல உபதேசம், இந்த உபதேசத்துலதான் இந்த எக்லிசியா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஆரோக்கியமா அப்படி நடத்திட்டு போவோம். இப்படி போகும்போது அந்த ஒரு கொள்கைகளுக்கு அல்லது சபையின் பிரமாணங்களுக்கு விரோதமா மீறி யாராவது நடக்கும்போது நமக்கு என்ன வரும், என்ன வரும்? இதெல்லாம் சில ஒழுங்குகள், இதெல்லாம் ஒருத்தர் மீறி நடந்துட்டு என்ன பண்றாரு, நடக்கும்போது நமக்கு ஃபுல்லா கோபம் வரும், எமோஷனல் ஆகும், புரியுங்களா. இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. நம்ம சோ அந்த மாதிரி சூழல்கள் என்ன பண்ணணும்னா, நாம இந்த ஒரு மக்கரா தூமியா நம்ம ரொம்ப அவசியமாக அங்க காண்பிக்க வேண்டியதா அங்க இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம காமிக்க நம்ம பொறுமை கண்டிப்பா நம்ம காமிச்சு ஆகணும். இந்த மாதிரி சூழல்கள் அதிகமா நமக்கு மத்தியில ஏற்படும், அதிகமா அத்துமீறல்கள் நடக்கும், அதிகமாக நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்படி இரிட்டேட் பண்ணும்போது நாம என்ன கேரக்டர் காமிக்கணும்னா, இந்த மக்கர தூமியா பல்ல கடிச்சிட்டு கொஞ்சமா சைலண்டா போயிட்டா நல்லது. ஒருவேளை என்ன அவர் இப்படி பண்றாரு, இவருக்கு ஏதாவது நம்ம செஞ்சாகணும், அல்லது இவருக்கு ஏதாவது பாடம் புகட்டணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அல்லது இவருக்கு பதிலுக்கு பதில் நம்ம செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அது என்ன விஷயம் தெரியுமா, அது ஈகோ. ஸோ இந்த ஒரு ஈகோ ஒரு புது சிருஷ்டிக்கு கண்டிப்பா அது இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த மாதிரி குணம் தேவன்ட இருக்குதான்னு பார்த்தோம்னா, தேவன்ட கண்டிப்பா அந்த ஒரு மாதிரி கேரக்டர் சுத்தமாவே கிடையாது. தேவன்ட தூளியல்ல கூட அந்த ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது தேவன்ட இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வசனத்தை நாம சரியா புரிஞ்சிக்காததான் அதனுடைய விலை காரணம். இந்த வசனம் நீங்க படிங்க, ரோமர் 12:19.
பிரியமானவர்களே, பழிவாங்குதல் என கூறியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
பாத்தீங்களா, தேவன் என்ன சொல்றாரு, நீங்க பழி வாங்கணும்ன்ற எண்ணம் துளி கூட உங்களுக்கு வேணாம், உங்க மேல ஒருத்தர் கோபாக்கினை செய்யறாரா, சைலண்டா அந்த கோபாக்கினை வாங்கிக்கிங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பதில் செஞ்சுக்கிறேன், நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. இந்த வசனத்தை சரியா புரிஞ்சிட்டோம்னா, இந்த சகோதரன் நம்ம கிட்ட விரோதமா வராருன்னா போது நம்ம டக்குன்னு திங்க் பண்ணணும், இந்த சகோதரன் நம்ம கிட்ட செய்யற மாதிரியே தேவன்கிட்ட செஞ்சா தேவன் எப்படி பார்ப்பார், அந்த சகோதரனை தேவன் எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும். தேவனுடைய பார்வை அந்த சகோதரன் மேல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சைலண்ட் ஆயிரும். இந்த ஒரு விஷயம் கிரைஸ்ட் நமக்கு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. அவர் நமக்கு செஞ்சு கூட காமிச்சு, அவருடைய வாழ்க்கையில அப்படியே நடந்து கூட காமிச்சிருக்கிறார். அவர் மேல கோபாக்கினை வீணா அங்க சுமத்துனாங்க, அவர் பொறுமையா வாங்கிக்கிட்டார். ஏன், நீதியாய் அங்க தீர்ப்பு செய்யறவருக்கு தம்ம என்ன பண்ணிட்டாராம், அங்க ஒப்பு கொடுத்துட்டார். வசனம் நீங்க வாசிங்க, 1 Peter 2:19-22
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும்
காணப்படவில்லைன்னா அவர் எதுவுமே பேசல. நம்ம ஏதாவது ஒரு சூழல் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒருத்தர் ஒன்னு பேசிட்டா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு அங்க அளவு இல்ல, அளவு எண்ணிக்கை கொடுக்க முடியறதில்ல. என்னென்னமாவது வரிசையா போயிட்டே இருக்கும், அது நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கும். அப்புறம் 4 பேர் கிடைச்சா போதும், திருப்பி அந்த வார்த்தைகள் போயிட்டு இருக்கும். இதுதான் நம்மளுடைய கேரக்டர். பாருங்க, கிரைஸ்ட் நமக்கு நம்மளுடைய தலை நமக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. அவர் வாய் திறக்கல, அப்புறம்
அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
தொடர்ந்து வாசி,
அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடப்படும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
இதுதான் விஷயம், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை என்ன பண்ணிட்டாராம், தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு, சைலண்ட் ஆயிட்டாரு, தேவன்ட சரண்டர் ஆயிட்டாரு. இதுதான் முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி சூழல்கள் வரும்போது ஒரு சகோதரன் மூலமாகவோ அல்லது மற்றவங்க மூலியமாகவோ எந்த வகையிலயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்கள் வரும்போது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன்ட தேவனைய நீங்க பாத்துக்குங்க, நீங்க தீர்ப்பு செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நாம சைலண்ட் ஆயிடணும். அந்த கோபாக்கினை அந்த சகோதரன் எப்படி நம்ம மேல சுமத்திட்டாலும் சரி, அந்த கோபாக்கினை சைலண்டா வாங்கிக்கணும். வாங்கிட்டு தேவனைய நீங்க செய்யுங்க, நீங்க திருப்பி நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டா அங்க இருக்கிறதா விஷயம். சோ இந்த சைலண்டா இருக்கிறதுடைய விஷயம் என்ன தெரியுமா, இதனுடைய காரணம் என்ன தெரியுமா, ஒருவேளை நம்ம கிட்ட இந்த மக்கரத்துமையா இல்ல, நம்ம சைலண்டா இல்ல அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இல்லனா, பேசிக்கான அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இல்ல, ஒருவேளை இந்த பேசிக்கான அன்பு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சகிப்போம், நம்ம கண்டிப்பா நம்ம தாங்கிக் கொள்வோம். சோ சகோதரன் மேல அல்லது நம்ம சகோதரிகள் மேல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த அன்பு வச்சிருக்கணும். இந்த அன்பு இருக்கும்போது அந்த சகோதரன் நமக்கு விரோதமா வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, சைலண்ட் ஆகிக்கும், அமைதி ஆகிக்கும். சோ அன்பு வச்சிருப்போம், அன்பின் நிமித்தம் அந்த சகோதரன் நமக்கு விரோதமா எந்திரிச்சு வந்தா கூட நம்ம சைலண்டா இருப்போம். இதனுடைய விஷயம் என்ன தெரியுமா, சைலண்டா இருக்கிறது விஷயம் அதுதான், அந்த சகோதரனை நாம மன்னிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, சோ இது எப்படின்னா, ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு வாசனை போல அங்க இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு பூ இருக்கு, அந்த பூவை கசக்கும் போது என்னத்தான் வரும் அதுல? அந்த பூவை கசக்கும் போது கண்டிப்பா அதுல இருந்து அருமையான ஸ்மெல் அங்க வரும் சொல்லி பாக்கணும். சோ நமக்கு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது நாம தேவனுக்கு முன்பாக என்ன காமிக்கணும்னா ஒரு வாசனை காமிக்கணும், சரிங்களா? சோ அநேக விதமான கஷ்டங்கள், உபத்திரங்கள் வரும். அநேகரால நம்ம கசக்கப்படலாம், அநேகரால நம்ம என்ன பண்ணப்படலாம், தூற்றப்படலாம், எப்படி வேணும் என்ன பண்ணப்படலாம். அந்த சமயங்களில் நம்ம சைலண்டா இருக்கும்போது தேவனுக்கு அதுக்கு அருமையான ஸ்மெல் அப்படியே முகர்ந்து பாக்குறாரு தேவன். சோ அதுதான் விஷயம். இந்த ஒரு விஷயம் அங்க நான் கண்டிப்பா நம்ம கிட்ட அங்க இருக்கணும் சொல்லி பார்க்கணும். இதுதான் அந்த நீடிய சகிப்பு, நீடிய சகிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது இதனுடைய விஷயம். நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை நம்ம மன்னிக்கிறோம், அப்படி மன்னிக்கும் போது தான் அவங்க மேல அன்பு இருக்குன்ற அர்த்தம். அந்த அன்பு இருந்தா தான் என்னங்க இந்த மக்களவ தூய்மையாவை நம்ம கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். சோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது பாருங்க, தேவன் இந்த மாதிரி சூழல்கள் வரும்போது ஒரு சகோதரனை தேவன் எப்படி பாக்குறாரோ அது போல நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஒரு சூழல்களை, அந்த ஒரு காரியங்களை நம்ம மேற்கொண்டு போறதுக்கு ரொம்ப அங்க எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க மூன்றாவதான கிரேக்க வார்த்தை இதனுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா எபிகேஸ். இது சாங்ஸ் கண்கார்டன்ஸ்ல 1:9-3 கொடுக்குறாங்க. சோ இந்த ஒரு கிரேக்க வார்த்தை வரதான வசன பகுதி என்னன்னா 1 Timothy 3:3 நீங்க வாசிங்க.
அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து.
ஆமா, சோ இந்த ஒரு வசன பகுதி பார்க்கும்போது ஒரு எல்ரா குறிச்சு பேசப்பட்டிருக்கிற ஒரு வசன பகுதிகள், சரிங்களா? நல்லாவே தெரியும் நமக்கு, சரிங்க. ஆனா இந்த ஒரு பகுதியில என்ன வருதுன்னா, மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை.
அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல்
உங்கள் சாந்த குணம், இந்த இடத்துல எபிகேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது கூட யாரை குறிச்சு பேசப்பட்டிருக்குன்னா ஒரு எல்ற குறிச்சு அங்க பேசப்பட்டிருக்கு. சோ இதனுடைய விளக்கம் நம்ம அதிகமா கொடுக்க போறதுல இதனுடைய விஷயம் என்னன்னா, இதை குறிச்சு பிப்ரவரி 27 பரலோகம் மன்னாவில் சகோதரர் ரசல் அவங்க ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. என்னன்னா நம்மளுடைய உரிமைகள் அல்லது நம்மளுடைய விஷயங்கள், நம்ம காரியங்களை மத்தவங்ககிட்ட எப்படின்னா நம்ம வற்புறுத்தாம இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புரியுதுங்களா? சோ அப்படி வற்புறுத்தும் போது நாங்க நேரத்தில் என்ன வரும், கோபங்களோ அல்லது மத்தவங்க எமோஷனல் ஆகக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் வரும். என்ன விஷயம்னா, நம்ம கிட்ட சில நியாயங்கள் இருந்துட்டாலும் அந்த நியாயங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம மத்தவங்களோட நம்ம போராடக்கூடாது, அல்லது அந்த நியாயத்துக்காக நம்ம எதிர்த்து நிற்க கூடாது. என்கிட்ட நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. மாறாக நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம ரொம்ப சாந்த குணம் உள்ளவங்களா அங்க இருக்கணும் நம்ம. இதுதான் இந்த எபிகேஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அங்க அர்த்தமாக இருக்கு. நீங்க பிப்ரவரி 27 பரலோகமானவன் நீங்க வாசிங்க, ரொம்ப அருமையாக அங்க சகோதரர் ரசல் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதுதான் இந்த மூன்றாவது வார்த்தையினுடைய அங்க அர்த்தமாக அங்க இருக்கு. சோ நாலாவது வார்த்தை, சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா அனக்சிக் அகோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கு. இது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல 420 கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த ஒரு கிரேக்க வார்த்தை வருகிறதான வசன பகுதி என்னன்னா 2 Timothy 2:24-26.
கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும்
பார்க்கும்போது இதுல கூட மூப்பரை குறிச்சுதான் அங்க பேசப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல சாந்த குணம் உள்ளவன்ற வர்ற வார்த்தை அந்த இடத்துல என்ன வருதுன்னா இந்த அனக்சிக் அகோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது கஷ்டங்கள் அல்லது துன்பங்கள் அல்லது தவறுகள் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா சகிச்சு கொள்ளணும், சகித்துக் கொள்கிற விஷயம். ஒரு கஷ்டங்களோ அல்லது துன்பங்களோ யார் மூலியமா வரும்போதோ, இன்னும் மெயினா பார்க்கும்போது சில தவறான விஷயங்கள் நம்ம கண் முன்பாக நடக்கும் போதோ அல்லது எக்லீசியாவில் ஒரு தவறான உபதேசம் போகும்போதோ ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா அந்த சபையினுடைய மூப்பரோ அல்லது பொறுப்புல இருக்கக்கூடியவங்களோ அல்லது சத்தியத்தை நன்கா அறிந்திருக்கக்கூடியவங்களோ எப்படி இருக்கணும்னா உடனே கோபப்பட்டு அந்த சகோதரனை கண்டனம் பண்ணக்கூடியவங்களா இல்லாம அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அன்போட போய் அவங்க கிட்ட எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இது சத்தியம் இல்ல, இதுதான் சத்தியம்னு அங்க எடுத்து சொல்லக்கூடியவங்களா, அதாவது தவறுகளை கூட மத்தவங்க சகோதரர்கள் பண்ணுகிற தவறுகளை கூட சகிச்சுக்க கூடிய ஒரு குணம் யார்ட்ட இருக்கணும், நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் இந்த வார்த்தையினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம். உபதேசத்துல ஒரு சகோதரன் ஒரு தவறா மிஸ்டேக் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணோம்னா, உடனே நம்ம கோபப்பட்டுறாம அதை ரொம்ப பொறுமையா சகிச்சுட்டு அதை தாழ்மையில போய் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து சொல்லணும். இதுதான் இந்த அனக்சிக் அகோஸ் அப்படின்னு இந்த வார்த்தையினுடைய அங்க அர்த்தமாக அங்க இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சோ நான்கு வார்த்தைகளுடைய ஒரு அர்த்தத்தை நாம மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அங்க நம்ம பார்த்திருக்கிறோம். சோ முதல் வார்த்தை மக்ரோத் உமியா, இது எதுங்க, கோபம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு எதிரானது நாம கோபப்படாம இருக்கணும், இதுதான். ரெண்டாவது ஹிப்போமானே, இது என்னங்க, ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு நம்பிக்கையில எல்லா விதமான காரியங்களையும் நம்ம சகிச்சுக்கிற ஒரு விஷயம். மூணாவது எபிகேஸ், இது என்னங்க, நியாயம் இல்லாத இடத்துல கூட நம்ம பக்கத்துல நியாயம் இருந்துச்சுன்னா அதற்காக நம்ம போராடக்கூடாது, ரொம்ப சைலண்டா ரொம்ப சகிச்சுக்கிட்டு நம்ம பொறுமையா வரக்கூடியது தான் இந்த எபிகேஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். சோ நாலாவது அனக்சிக் அகோஸ், இது என்ன, ஒரு உபதேசத்திலேயோ அல்லது ஒரு சத்தியத்திலேயோ ஒரு சகோதரன் தவறு பண்ணும்போது உடனே கோவப்படுறாம ரொம்ப பொறுமையா அந்த சகோதரனுக்கு நம்ம சாந்தத்தோட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் பார்க்கணும். இந்த நாலு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த நாலு விஷயங்கள் இந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தி என்ன பொறுமைன்னு அங்க பைபிள் அங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, அந்த இரண்டாவது கிரேக்க வார்த்தை என்னது, குப்போ மானே, இந்த ஒரு கிரேக்க வார்த்தையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன் அதை பார்க்கணும், இதனுடைய அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்னன்னா, கிரைஸ்ட் பேசியிருக்கிறாரு. இந்த குப்போமானவை பயன்படுத்தி அங்க கிரைஸ்ட் பேசியிருக்கிறாரு. யாருக்கு பேசியிருக்கிறார்னா, சபை ஜனங்களாகிய நமக்கு பேசியிருக்கிறார். சோ சபை ஜனங்களாகிய நமக்கு பேசியிருக்கிறார்னா இதை நம்ம படிக்கணுமா படிக்கக்கூடாதா, கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்க வசனம் வாசிங்க, லூக்கா 8:15.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
பாத்தீங்களா, கிறிஸ்து இந்த ஒரு இடத்துல எப்படி அவங்க பலன் கொடுக்கிறார சொல்றாரு, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இங்க என்ன வார்த்தை, ஹுப்போமானேவோட அவங்க பலன் கொடுக்கக்கூடிய ஜனங்களா அங்க இருக்கிறாங்கன்ற எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஊமையில் எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. இந்த ஒரு பொறுமை இருக்கிறவங்ககிட்ட தான் அவங்க தான் எப்படி பலன் கொடுக்கறாங்களா, 30, 60, 100 அங்க பலன் கொடுக்கறாங்கும் போது இந்த ஒரு ஊமை நமக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு ஊமை. என்னங்க, ஒரு விதை விதைக்கிற ஒரு ஊமை. சோ அந்த விதை ஃபர்ஸ்ட் எங்க விதைக்கப்படுது, எங்க விதைக்கப்படுதுங்க, வழி அருகே விதைக்கப்படுகிற ஒரு விஷயம் இது, புரியுதுங்களா. சோ வழி அருகே விதைக்கப்படுகிற விஷயம் அவங்க எப்படி இருப்பாங்க, சத்தியத்தை கேட்டு அவங்க வந்துருவாங்களா, சத்தியத்துக்குள்ள ஒரு பரிசுத்தவான்களா வந்துடுறாங்களா, இல்ல. சோ அவங்க யாரை குறிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாமினல் கிறிஸ்டியன்ஸ், அவங்க ரொம்ப மோசமான கிறிஸ்டியன்ஸ் கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு பேரளவுக்கு எப்படிங்க ஒரு நல்ல கிறிஸ்டியன்ஸ் அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல, உண்மையான சத்தியம் இல்ல. அந்த சத்தியம் போனா கூட அவங்க என்ன பண்றது இல்ல, அந்த சத்தியத்துக்கு அவங்களும் இடம் கொடுக்கறது இல்ல. ஒருவேளை இடம் கொடுத்தா கூட சாத்தான் அதை எடுத்து போட்டுறாரு. சோ அவங்க வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு ஒரு விதை மாதிரி அங்க இருக்கிறாங்க. இரண்டாவது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை. கற்பாறைன்னு சொல்லும் என்னங்க, அவங்க கூட சத்தியத்துக்கு வருவாங்க, ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க, அவங்க கூட கல் எதை குறிக்கும், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா வெயில் ஏற ஏற என்ன ஆகிரும், கல்லுக்குள்ள வேறு போகாது, வேறு போகலாட்டினா ஒரு செடி எப்படி நிக்கும், அங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அங்க இல்ல, புரியுதுங்களா. சோ அந்த வெயில் ஏறும் போது அந்த உபத்திரவங்கள் அந்த கஷ்டங்கள் இந்த சூழ்நிலைகள் வரும்போது இவங்க என்ன பண்ணிருவாங்க, பேக் அடிச்சிருவாங்க. இவ்வளவு மோத்தமான சத்தியங்கள் வந்துட்டா கூட அவங்க பேக் அடிச்சு, இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு தேவையில்லப்பா, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ட்டு அவங்க பேக் ஆகி அங்க போகக்கூடிய ஜனங்களா அங்க இருக்கிறாங்க சொல்லி பாக்கணும். மூணாவது என்னங்க, எங்க விதை, எங்க முள்ளுள்ள இடங்கள் சொல்லும் போது, இஸ்ரேல் தேசத்துல சில நல்ல இடங்கள்ல கூட அங்க முள் வந்துருமா, முள் செடி வந்துருமா. ரொம்ப அருமையான நிலங்கள்ல கூட, அருமையான விவசாய நிலங்கள்ல கூட அவங்களுக்கே தெரியாம முள் செடி அங்க அருமையா வளர ஆரம்பிச்சிருமா. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சகோதர சகோதரிகளா இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம், ஒரு அருமையான நிலமா இருக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல இந்த ஒரு முள்ளு செடி வளர்ற மாதிரி சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள், சில விஷயங்கள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, நம்ம பொறுமை காமிக்கிறது இல்ல, அந்த விஷயங்களை சகிக்க முடியாம என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப சோர்ந்து போய் நம்ம பின்வாங்கிடுறோம் நம்ம. ஆனா உண்மையான சபையின் மணிகள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்துட்டாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்களா, எப்படி எப்படி பலன் கொடுக்கறாங்களா, எப்படி பலன் கொடுக்கறாங்களா, 30, 60, 100 பயன் பலன் கொடுக்கறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கு இந்த ஒரு பொறுமை. என்ன பொறுமை? குப்போமானே, அவங்க ரொம்ப சந்தோஷத்துல, ரொம்ப மகிழ்ச்சியில, ஒரு நம்பிக்கையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய தேவனுக்கு முன்பாக அவங்க வாழ்ந்து முடிக்கக்கூடிய உண்மையில ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள குறித்து சொல்லும் போது இவங்க பொறுமையுடனே என்ன பண்றாங்க, அவங்க இவங்க ஓடி அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறாங்க. ஆனா அந்த மற்ற 3 விதமான ஜனங்கள் என்ன பண்றது இல்ல, இந்த ஒரு பொறுமை காமிக்கிறது இல்ல, இந்த ஒரு குப்போமானே அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது இல்ல. சோ அதனால தான் இவங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பை விட்டுறாங்க அவங்க. ஆனா உண்மையான சபை ஜனங்கள் அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு அருமையான ஒரு கேரக்டர் அங்க காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பாக்குறோம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாதிரியான பொறுமை ஆதிகால பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அவங்க காமிச்சிருக்கிறாங்க. அதுதான் பார்க்கும்போது பாருங்க, 1260 வருடம் உண்மையான பரிசுத்தவான்கள் எப்படி இருந்துட்டாங்க. போப் மார்க்கம் எவ்வளவோ ஒரு கட்டுப்பாடு கொண்டாந்தாங்க, தவறான உபதேசங்கள் கொண்டாந்தாங்க, ஆனா அவங்க எப்படி இருந்துட்டாங்க, அந்த உபதேசங்களுக்கு தங்களை உட்படுத்தாம தங்களை காத்துக்கொண்டு ரொம்ப பொறுமையா அந்த காலங்களை எல்லாம் சகிச்சு உண்மையான மணிகள் அவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. சரிங்களா, அந்த காலகட்டங்கள்ல அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க போது, இந்த கடைசி காலகட்டங்கள்ல வாழக்கூடிய நாம எப்பேற்பட்டதான ஒரு பொறுமையை நாம காமிக்கணும். சோ நம்மளுடைய மத்தியில எப்பேற்பட்டதான பொறுமை விளங்கணும், எப்பேற்பட்டதான பொறுமை விளங்கணும். சோ அதை நீங்க வசனத்துல வாசிங்க, வெளிப்படுத்தல் 3:10 வசனம்.
என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால்.
என் பொறுமையை குறித்து சொல்லும் போது இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதுன்னா, இந்த குப்போமானே. சோ இந்த நீடிய பொறுமையோடு, சகிப்போடு, சரிங்களா, ஒரு நம்பிக்கையோட நான் கொடுத்த வசனங்களை, கட்டளைகளை நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க, நீங்க காத்துக்கொண்டீங்க. வாசிங்க,
பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
ஆமா, சோ இப்படி நம்ம தேவனுடைய வசனத்தின் பேர்ல அவருடைய கிருபையில இந்த ஒரு குணம் காமிக்கும் போது எதுக்கு தப்பிக்கிறோமா, எதற்கு நாம தப்பித்துக் கொள்கிறோம்? பூமியின் மேல் ஒன்னு வரப்போகுதான், என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, ஒரு மகா உபத்திரவம் அங்க வரப்போகுது. இதுல இருந்து நான் உங்களை என்ன பண்ணுவேன், நான் உங்களை காப்பேன்னு சொல்லி அங்க தேவன் அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஏன்னா இந்த ஒரு காலம் அப்படிப்பட்டதான ஒரு காலமா இருக்கு, ரொம்ப சோதனை காலம் இது, இது விசேஷமான ஒரு காலமா அங்க இருக்கு. இதை குறித்து சகோதரர் ரசல் அவங்க சொல்லும் போது ரீப்ரின்ஸ் நம்பர்ல 1653 சந்தேகத்துக்கே இடம் இல்லாம நிறைய கடினமான சோதனைகள் பரிசுத்தவான்களாகிய நமக்கு முன்பாக வருது சொல்லல, இருக்குது சொல்லியிருக்கிறார். எப்படி சந்தேகத்துக்கே இடம் இல்லாம நிறைய கடினமான சோதனைகள், சாதாரணமா சோதனை சொல்லல, கடினமான சோதனைகள் நம் மத்தியில அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை குறிச்சு டீட்டெயிலா எதுல பேசியிருக்கிறார்னா, பேஜ் நம்பர் 4253 அவர் பேசியிருக்கிறாரு. எப்படின்னா, மத்தேயு 24, லூக்கா 21, இது முழுவதுமே என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வாசி பாருங்க. இதெல்லாம் காமிச்சு அவர் அந்த உபத்திரவங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த கொடிய காலத்தை குறிச்சு ரொம்ப அருமையா சகோதரர் ரசல் அவங்க பேசியிருக்கிறாங்க. இன்னும் கூட 4 வால்யூம்ல 570 பேஜ் நம்பர் 570 சகோதரர் ரசல் அவங்க ரொம்ப அருமையா கொடுக்கறாங்க. என்னன்னா, மார்க்கு சுவிசேஷத்துக்கும் மத்தேயு சுவிசேஷத்திலையும் இந்த கொடிய காலத்தை குறிச்சு பேசப்பட்டிருக்கு. இது என்னன்னா, இது வேற, ஆனா லூக்கா 21 வரக்கூடிய அந்த கொடிய காலம், அந்த உபத்திரவம், இது என்னன்னா, இந்த சுவிசேஷ யுகம் முடிவுல வாழக்கூடிய தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகிய நம் மீது வரக்கூடிய சில சோதனைகளுக்கு ரொம்ப அருமையா விளக்கம் தர்றார். 4 வால்யூம்ல 570 பேஜ் நம்பர்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா தர்றாரு. லூக்கா 21 பேசப்பட்டிருக்கிற விஷயம், இந்த கடைசி கால பாதகங்களாகிய நமக்கு இந்த சுவிசேஷ யுக முடிவுல வரக்கூடிய சில விசேஷமான சோதனைகள், சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள், அதை குறித்து ரொம்ப அருமையாக அங்க விளக்கம் அங்க தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். சோ நீங்க ஒரு வசனம் கூட நீங்க வாசிங்க, நீங்க எபேசியர் 6:13 வசனம்.
ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
இங்க பாக்கும்போது சகோதரர் ரசல் அவங்க கூறியிருக்கிற பிரகாரமே இங்க அப்போ சொன்ன பவுல் கூட இந்த ஒரு கடைசி நாள் எப்படி எப்படி சொல்றாருன்னா தீங்கு நாள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. எப்படி சொல்றாருங்க? தீங்கு நாள். இந்த நாள் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டிய விஷயங்கள். நாம இருக்கக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி மிகவும் தீங்கு நிறைந்த ஒரு காலப்பகுதியா இருக்கு. இதை சங்கீதத்துல சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமா சொல்லும் போது சங்கீதம் 46:1 வாசிங்க.
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர்.
ஆமா, தேவன்
தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்.
ஆமா, சோ இதுல சங்கீதக்காரன் சொல்லும் போது அது ஆபத்து காலம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு ஆபத்து காலம். அப்போ பவுல் சொல்லும் போது இது தீங்கு காலம், அப்புறம் பாத்தீங்கன்னா இது கொடிய காலம். இந்த காலங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வரும். பாருங்க, ஒரு மகா உபத்திரவம் யாருக்கு வரும்? உலக ஜனங்களுக்கு நேரடியா வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாக இது சபைய அப்படி பாஸ் பண்ணிட்டு போகும். எப்படி சபைய பாஸ் பண்ணிட்டு போகும்? இதை குறிச்சு கூட ரசல் பிரதர் பேசியிருக்கிறாரு. சத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாங்க நம்ம நம்பர் தர்றோம். இதை நம்ம மனசுல வைக்கணும். நம்ம இது உலகத்துக்கு போறதுக்கு முன்பாக சபையை அது பாஸ் பண்ணிட்டு போகும். சோ அப்ப நமக்கு சரியான சோதனைகள் சரியான பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் அங்க இருக்குது. இதை நம்ம மனசுல வைக்கணும். இந்த கடைசி கால சோதனைகள் பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வசனத்துல வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:1
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
போதும். சோ பாக்கும்போது இங்க கூட சொல்லப்பட்டிருக்கு. என்னங்க என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொடிய காலங்கள். சோ நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு காலப்பகுதி அது கொடியதான காலப்பகுதி, மிகப்பெரிய ஒரு கொடிதான காலம். இந்த ஒரு கொடிதான காலம் வரும் என்று என்ன பண்ணணுமா? அறிவாயாக. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமாக அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. சோ இவ்வளவு பெரிதான கொடிதான காலங்கள் அல்லது சோதனைகள் இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம மத்தியில வரும், கண்டிப்பா வரும். சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம அறிந்து வச்சிருக்கிறது அங்க ரொம்பவுமே அங்க முக்கியமாக அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம சோ இந்த கடைசி நாட்கள்ல மனுஷரெல்லாம் அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இங்க பாருங்க, நம்ம சகோதர சகோதரியா இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும்? நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணும்? சோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள். சோ நமக்குன்னு சில விசேஷமான சோதனைகள், நமக்குன்னு சில விசேஷமான பாடுகள் உபத்திரவங்கள் கண்டிப்பா தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது நாம என்ன பண்ணோம்னா அந்த சோதனைகளை நம்ம சந்தோஷத்தோட நாம சகித்து அதை நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு ஜனங்களாக அங்க இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு நாட்கள்ல அநேகர் விழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அங்க நிறைய இருக்குது. வசனம் அப்படித்தான் சொல்லுது. நீங்க வாசிங்க, சங்கீதம் 91:7.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
ஆமா, உன் பக்கத்தில்
1000
பேரும் உன்
வலது புறத்தில்
10,000 பேர் விழுந்தாலும் போது அநேகர் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்படி இருந்துட்டாலும் தேவன் இந்த ஒரு குடிதான காலத்துல நம்ம கடந்து போகணும்னா நம்ம தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு சகிப்பு ஒரு சந்தோஷத்தோட நம்ம நீடிய பொறுமையோட நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வரக்கூடிய சகல விதமான உபத்திரவங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தேவன் பேர்ல அவருடைய வாக்குத்தத்தங்கள் பேர்ல ஒரு நம்பிக்கை உள்ளவங்களா நாம அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு காலங்களை நம்ம கடந்து போகக்கூடிய ஜனங்களாக நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ பாருங்க, அநேகர் விழுந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அநேகர் நம்ம ஒரே சகோதர சகோதரிகள் நம்ம ஒண்ணு கூடிட்டோம். நம்ம எல்லாரும் இந்த கன்வென்ஷனுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம்? மீட் பண்ணும்போது உடனே என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க? மீட் பண்ண உடனே நம்மளுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறோம்? கை கொடுக்கறோம், அதே போல நம்ம பிரிஞ்சு போகும்போது என்ன பண்றோம், என்ன பண்றோம், கை கொடுப்போம். ஆனா இன்னைக்கு உடன் சகோதர சகோதரிகளா உட்கார்ந்துருக்கிறோம், ஆனா நாளைக்கு இதே கை என்ன வாய்ப்பு இருக்கு, நமக்கு விரோதமா என்பதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. சகோதர சகோதரர் ரொம்ப அருமையா சொல்றாங்க, வசனங்கள் கூட அப்படி இருக்குது. நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் கூட நமக்கு விரோதமா கை, இன்னைக்கு கை கொடுக்கிறவங்க நாளைக்கு நமக்கு விரோதமா கை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும். சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த ஒரு காலங்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஜாக்கிரதையா நாம அங்க ஓடி முடிக்க வேண்டிய ஜனங்களா இருக்கிறோம் நம்ம. சோ எப்பேற்பட்ட உபத்திரவங்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எவ்வளவு மனக்கசப்புகள் வந்துட்டாலும் நாம காண்பிக்க வேண்டிய குணலட்சணம் இந்த குப்போமானே. இது நம்ம சகிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நம்ம கடந்து போகும்போது தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா, அவர் கிருபை மேல் கிருபை கொடுத்து நம்மளை ரொம்ப அருமையாக அங்க நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம மீண்டும் அந்த வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 13:10.
சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும்.
ஆமா, பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் சொல்லும் போது தேவன் நமக்கு முன்பாக வச்சிருக்கிற சகல விதமான அந்த ஒரு பரீட்சைகள், இதில் மத்தியில நாம என்ன கேரக்டர் காமிக்கிறோம், என்ன குணலட்சணம் காமிக்கிறோம், இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்முடைய பொறுமையை நாம வெளிப்படுத்த முடியும், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணலட்சணங்களை அங்க நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு வசனம் வாசிங்க, மல்கியா 3:2.
ஆனாலும் அவர் வரும் நாளே சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார்.
பாருங்க, அவர் வரும் நாளை சகிப்பவன். இந்த ஒரு குடிதான காலங்களை, இந்த ஒரு சோதனையான காலங்களை சகிக்கக்கூடிய மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் அங்க வைக்கிறாங்க. பாருங்க, இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம ஜெயிக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. பேசிக்கா நம்மளுடைய இருதயத்துல அங்க அன்பு இருக்கணும், இந்த அன்புக்கான முயற்சிகளை நம்ம எல்லாவைகளுமே நம்ம ஏறெடுக்கணும் சரிங்களா. எல்லாவைகளுமே அந்த அன்பை நம்ம வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகள் பிரயாசங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதிகமாக நம்ம எடுக்கணும். சோ அநேக சகோதர சகோதரிகளை நம்ம கூடி இருக்கிறோம், ஆனா பிரிஞ்சு போகும்போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நமக்கு தான் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும். ஆனா நம்ம மைண்ட்ல வைக்கணும், எல்லோரிடத்திலும் நம்ம என்ன என்ன ஒரு ஒரே விதமான அன்பு, பாரபட்சம் இல்லாத ஒரு அன்பு நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் மேல நம்ம வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு முன்பாக வரக்கூடிய சோதனைகளை நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தேவன் அங்க தர்றாரு. ஒருவேளை இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்நிலைகள்ல நம்ம கேரக்டர் காமிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சோ பொறுமையோட இவங்க என்ன பண்ண முடியாது, இவங்க அந்த ஒரு மணிகளை கொடுக்க முடியாது, 30, 60, 100 அந்த பலனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருவோம் நம்ம. சோ நமக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை, தேவன் எதிர்பார்க்கிற கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்திட்ட அந்த ஒரு பொறுமை, அந்த குணலட்சணம் இன்னைக்கு சபை ஜனங்களாகிய நாம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய உடன் அங்கங்கள் மத்தியிலையும் மற்றும் உலக ஜனங்கள் மத்தியிலையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை நம்ம மத்தியில் அங்க இருக்கு, இதை நம்ம மனதில் வைக்கணும். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 1:12.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
ஆமா, சோதனையை சகிக்கிற மனுஷன், சோதனையை சகிக்கிற மனுஷன் யாருங்க, எங்கெந்த ஒரு சகிப்பு கூட என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு குப்பமானே வருது. சோ எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு காரியங்கள் வந்துட்டாலும் சோ நம்ம என்ன பண்ணணும், சகிக்கணும், புரியுதுங்களா. சோ தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு குணலட்சணத்து பிரகாரம் நம்ம சகிச்சு சோ இது பண்ணும்போது தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரா, சோ கிரீடம், அந்த ஒரு ஜீவ கிரீடம் அங்க தேவன் அங்க நமக்கு தர்றாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த ஒரு குப்பமான இல்லை அப்படின்னும் போது அந்த கிரீடம் நம்ம வாங்கிக் கொள்ள முடியாது. கிறிஸ்து கூட அந்த ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு, நம்ம கவனம் வைப்போம், சோ நம்ம நினைவுல வைப்போம். சோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதிகமா நம்ம வெளிப்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணம். சோ தேவன் விரும்புகிற பொறுமை சாதாரணமான பொறுமை இல்ல, மக்கராத்து உண்மையோ கிடையாது, எபிகேஸ் கிடையாது சரிங்களா. சோ என்ன ஒரு குணலட்சணம்னா இந்த ஒரு குணலட்சணம் கண்டிப்பா நாம் காமிக்கணும். இது காமிக்கும் போது நமக்குள்ள என்னன்னா தேவன் விரும்புகிற அந்த வாசனை வரும். கண்டிப்பா அந்த வாசனை வரும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பலியின் காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் அங்கீகரிச்சு நம்மளை முழுக்க முழுக்க அவர் வழிநடத்தக்கூடிய ஒரு மேலான ஒரு கிருபைகளை நம்ம அங்க அவர் நமக்கு அள்ளி தர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு நாளிலும் தேவன் இப்பேற்பட்டதான ஒரு மகத்துவமான சத்தியங்களை நம்ம மத்தியில கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த ஒரு குறுதியான காலங்கள்ல நமக்கு முன்பாக இருக்கிறதான விசேஷமான சோதனைகள்ல, சோ நமக்கு முன்பாக தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு விசேஷமான குணலட்சணத்தை நாம வெளிப்படுத்தி இந்த சோதனை காலத்திலிருந்து நாம தப்பித்துக் கொள்வதற்கு, அல்லது இந்த ஒரு குறுதியான காலத்திலிருந்து நாம மாட்டாம நாம எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த குப்போமானே இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தி, இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கை கொண்டு இதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்து முடிக்க தேவன் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் கமிட்டியின் சகோதர சகோதரியாக உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். ஆமாம்.